அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து முழங்கும் தமிழோசை. ஜனவரி மாதம் 6 திங்கட்கிழமை. இன்றைய நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குபவர் சுவாமிநாதன். இன்றைய தமிழோசையில் முதல் செய்தியறிக்கை, பின்னர் செய்தியரங்கில். தமிழகத்தில் உள்ள புகழ்பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோவில் நிர்வாகத்தை அரசு எடுத்து நடத்துவதை உச்சநீதிமன்றம் ரத்து செய்திருப்பது குறித்த செய்திகள். இதுகுறித்து தீட்சிதர்கள் சார்பில் ஆஜரான சுப்பிரமணியம் சுவாமி தெரிவித்த கருத்துக்கள்.
தீர்ப்பில் தெளிவா இருக்கு, நிர்வாகத்தில் ஃபைனான்சியல் இர்ரெகுலாரிட்டிஸ்க்கு விசாரணை செய்யறதுக்கு அதிகாரம் உண்டு. அது எந்த கவர்மெண்ட்டுக்கும் உண்டு. ஏன்னா அது பொது பொது சொத்துனா மக்கள் வந்து உண்டியில் கொடுக்குறா, தட்சிணாவில் கொடுக்குறா, அது மாதிரி.
வங்கதேச தேர்தல் முடிவுகள் குறித்த விவரங்கள். பிறகு ஆண்கள் வேட்டி கட்டுவதை ஊக்கப்படுத்துவதற்காக வேட்டிகள் தினம் தமிழகத்தில் அனுசரிக்கப்படுவது குறித்த செய்திகள். வேட்டிகளின் பயன்பாடு குறித்து பொதுமக்களின் கருத்துக்கள்.
வேட்டி தினம் கொண்டாடுறது மிக சிறந்தது, தமிழனுடைய சிறப்பு. அது எப்படி பொங்கல் பண்டிகை நம்ம தமிழனு கொண்டாடுறோம், அது யாரும் மறக்கிறது இல்ல. அதே மாதிரி வேட்டி எந்த காலத்திலும் நம்ம மறக்க கூடாது.
பேண்ட் சட்டை போட்டு பழக்கமாயிடுச்சு, கட்டுறானா இடுப்புல நிக்க மாட்டேங்குது, கட்ட முடியாது அப்படின்னு.
ஆகியும் நிகழ்ச்சியின் இறுதியாக விளையாட்டரங்கமும் இடம்பெறும்.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் சிவராமகிருஷ்ணன் மற்றும் ஜெயபிரகாஷ் நல்சாமி.
ஈராக்கில் ஃபலூஜா நகரை கைப்பற்றி தமது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் அல் கைதாவுடன் தொடர்புடைய கிளர்ச்சியாளர்களை அங்கிருந்து பலவந்தமாக வெளியேற்றி நகரை மீட்குமாறு அங்குள்ள குடிமக்களை பிரதமர் நூரி அல் மலிகி கேட்டுக்கொண்டுள்ளார். அந்த நகரை கைப்பற்றியுள்ளவர்களை தீவிரவாதிகள் என்று கூறியுள்ள அவர், ஃபலூஜாவில் உள்ள மக்கள் அவர்களை வெளியேற்றிவிட்டால் அரசு முன்னெடுக்க உள்ள முழு வீச்சிலான தாக்குதல்கள் நடவடிக்கையிலிருந்து அவர்கள் தப்பலாம் என்றும் கூறியுள்ளார். ஈராக்கிய படைகள் வான் வழியாகவும் ஷெல் வீச்சுக்கள் மூலமும் நடத்தும் தாக்குதல்களிலிருந்து தப்புவதற்காக ஆயிரக்கணக்கான மக்கள் ஃபலூஜா நகரிலிருந்து வெளியேறியுள்ளார்கள். ஃபலூஜா நகரில் தொடர்ந்து அரச தரப்புக்கும் கிளர்ச்சியாளர்களுக்கும் இடையே மோதல்கள் நடைபெற்று வருகின்றன.
தெற்கு சூடான் அரசாங்கம் அந்நாட்டு தேசிய இராணுவத்திலிருந்து பிரிந்து சென்று மோசமான வன்முறை மோதல்களுக்கு காரணமான கிளர்ச்சி படையுடன் முதல் தடவையாக நேரடி பேச்சுக்களில் ஈடுபட்டிருக்கிறது. அடுத்தடுத்த ஒத்திவைப்புகளுக்கு பின்னர் எத்தியோப்பிய தலைநகர் அதிஸ் அபாபாவில் இருதரப்பினரும் நேரடியாக சந்தித்து பேசுகின்றனர். அந்த நகரில் தற்போது இருக்கின்ற சீனாவின் வெளியுறவு அமைச்சர் வாங் யி உடனடியான போர் நிறுத்தத்தை அறிவிக்குமாறு இருதரப்பையும் கேட்டுக்கொண்டிருக்கிறார். தெற்கு சூடான் எண்ணெய் அகழ்வுத்துறையில் சீனா தான் மிகப்பெரிய முதலீட்டாளராக இருக்கிறது. இதற்கிடையே தெற்கு சூடான் அதிபர் சல்வாக்கியருடன் தலைநகர் ஜுபாவில் சூடான் அதிபர் ஒமர் அல் பஷீரும் தொடரும் மோதல் தொடர்பில் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார்.
ஜெர்மனியின் அரச தலைவர் ஏங்கலா மெர்க்கல் அம்மையார் பனிச்சறுக்கு விளையாட்டில் காயமடைந்துள்ளார். நீண்ட தூரம் பயணிக்கும் பனிச்சறுக்கு விளையாட்டில் அவர் ஈடுபட்டுக் கொண்டிருந்த பொழுதே இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. இடுப்புக்கு கீழே அவருக்கு பகுதி அளவில் எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளது என்று அவரது பேச்சாளர் கூறியுள்ளார்.
Das macht es nötig, dass sie 3 lang viel liegt bzw. eine Gehhilfe benutzt. Sie wird sich
da ஸ்விட்சர்லாந்தில் புது வருடம் பிறப்பதற்கு முன்னரே இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. இதில் அவருக்கு முதலில் சிராய்ப்புகள் மட்டுமே ஏற்பட்டிருந்ததாக கருதப்பட்டது. இந்த எலும்பு முறிவு காரணமாக பல கூட்டங்களை மெர்க்கல் அம்மையார் ரத்து செய்துள்ளார். மேலும் எந்த அளவுக்கு ஓய்வெடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு அடுத்த 3 படுத்தபடியே ஓய்வெடுக்கும்படி அவர் அறிவுறுத்தப்பட்டுள்ளார்.
அமெரிக்காவின் பல பகுதிகளில் நிலவும் மிக மோசமான குளிர் காலநிலை காரணமாக போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருக்கிறது. பள்ளிக்கூடங்களும் மூடப்பட்டுள்ளன. மக்கள் உணவுப் பொருட்களை வாங்கி சேமித்து வைத்துக் கொண்டு வீடுகளுக்குள்ளேயே முடங்கியிருக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். போலார் வோட்டக்ஸ் என்ற இந்த வடதுருவ குளிர்காற்று மத்திய மேற்கு பிராந்தியம் ஊடாக வீசுகிறது. பல இடங்களில் -30 என்ற அளவுக்கு வெப்பநிலை குறைந்திருக்கிறது. காற்றின் குளிர் காரணமாக -50 வரை குளிர் உணரப்படும் நிலை இருக்கிறது. இந்த குளிர் பட்டால் 5 மனித தோல் பொங்கி புண்ணாகிவிடும் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர்.
ஆப்கானிஸ்தானில் தற்கொலை குண்டு தாக்குதலுக்குரிய ஒரு அங்கியை அணிந்திருந்தார் என்று கூறி ஒரு சிறுமியை காவல்துறையினர் தடுத்து வைத்துள்ளார்கள். 8 இருக்கக்கூடும் என்று கருதப்படுகின்ற அந்த சிறுமி ஹெல்மெட் மாகாணத்தில் ஒரு காவல்துறை சோதனை சாவடியை தாக்க முயன்ற பொழுது பிடிபட்டார் என்று உள்துறை அமைச்சகத்தின் பேச்சாளர் ஒருவர் பிபிசியிடம் தெரிவித்தார். அந்த சிறுமி அதிர்ச்சியிலும் ஒரு குழப்ப நிலையிலும் உள்ளார் என்றும் கூறப்படுகின்றது. அவர் அணிந்திருந்த தற்கொலை தாக்குதல் அங்கியில் வெடிக்கச் செய்வதற்குரிய விசையை அவரால் கையாள முடியவில்லை என்று சம்பவத்தை நேரில் கண்டவர்கள் கூறுகின்றார்கள். இந்த தாக்குதலை மேற்கொள்ளும்படி தாக்குதல் தாலிபான்களில் ஒரு முக்கிய தளபதி என்று கருதப்படும் அந்த சிறுமியின் சகோதரரே அவரை ஊக்குவித்தார் என்றும் காவல்துறையினர் கூறுகின்றார்கள்.
சீன அரசாங்கம் 6 பறிமுதல் செய்யப்பட்ட யானை தந்தங்களை அளித்திருக்கிறது. சட்டவிரோத யானை தந்த வணிகத்தை முடக்குவதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. டொன்குவான் என்ற தெற்கு சீன நகரத்தில் அரசு அதிகாரிகள் முதற் தடவையாக பகிரங்கமாக இந்த யானை தந்தங்களை நசித்து தூளாக்கியிருக்கிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் ஆப்பிரிக்காவில் கொல்லப்படும் ஆயிரக்கணக்கான யானைகளின் தந்தங்கள் சீனாவுக்கு வந்து சேர்கின்றன. சீனாவில் இந்த யானை தந்தங்களை கொண்டு அழகியல் பொருட்களை தயாரிக்கப்பட்டு பெரும் விலைக்கு விற்கப்படுகின்றன.
செய்தியறிக்கை கேட்டீர்கள்.
தமிழோசை நிகழ்ச்சிகள் குறித்த கருத்துக்களை நேயர்கள் நமது இணையதளமான bbctamil.com என்ற முகவரி மூலமும், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் போன்ற சமூக இணையதளங்கள் மூலமும் தெரிவிக்கலாம். தபால் மூலம் எழுதும் நேயர்கள் இந்திய முகவரியான பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும், இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும் எழுதலாம்.
இன்றைய செய்தியரங்கில் முதலில் இந்திய கண்ணோட்டம். சிதம்பரம் நடராஜர் கோயில் நிர்வாகத்தை அரசு எடுத்து நடத்த முடியாது என்றும் கோவிலை தீட்சிதர்கள் நிர்வகிப்பார்கள் என்றும் உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்திருக்கிறது. தீர்ப்பின் விவரங்களை வழங்குகிறார் புதுடெல்லியில் உள்ள பண்பலை நிகழ்ச்சி தயாரிப்பாளர் ஜெயக்குமார் சுதந்திர பாண்டியன்.
தமிழகத்தில் புகழ்பெற்ற கோவிலான சிதம்பரம் நடராஜர் கோவிலை தமிழக அரசு கையகப்படுத்தியதை இந்திய உச்சநீதிமன்றம் ரத்து செய்திருக்கிறது. சிதம்பரம் நடராஜர் கோவிலை தமிழக அரசே நிர்வகிக்க பிறப்பிக்கப்பட்ட தமிழக அரசின் ஆணையையும் உச்சநீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. இக்கோவிலை கையகப்படுத்தியதை எதிர்த்து கோவிலின் தீட்சிதர்கள் தொடுத்த மேல்முறையீட்டில் இவ்வாறு இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே கடந்த டிசம்பர் 2013 நடைபெற்ற இந்த வழக்கின் வாதங்களின் போது அரசு தரப்பு தேவையான விளக்கங்களை அளிக்கவில்லை. ஆனால் பிரதிவாதிகளின் தரப்பில் இந்த கோவில் பொது சொத்து என்றும் அதனால் வரவு செலவு கணக்குகளை ஒளிவு மறைவின்றி தெரிவிக்க வேண்டும் எனவும் கோரப்பட்டது. பின்னர் வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சௌஹான் பாப்டே ஆகியோர் அடங்கிய பெஞ்ச் இந்த வழக்கின் தீர்ப்பினை ஒத்திவைத்தது. தற்போது வெளியாகியுள்ள தீர்ப்பில் கோவிலின் நிர்வாகத்தில் பல முறைகேடுகள் நடைபெறுவதாக கூறி கோயிலை அரசு கையகப்படுத்த முனைவது சரியாகாது எனவும் உச்சநீதிமன்றம் கூறியிருக்கிறது. மேலும் கடந்த 2009 திமுக ஆட்சி காலத்தின் போது தமிழக அரசால் கோவிலின் பணிகளை மேற்பார்வையிட நியமிக்கப்பட்ட அரசாங்க அதிகாரியை நிரந்தரமாக நியமிக்கக்கூடாது எனவும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. கோவிலின் நிர்வாகத்தின் மீது புகார் கூறப்படும் பட்சத்தில் அந்த புகார்களை விசாரிக்க தற்காலிக அதிகாரிகளை நியமிக்க மட்டுமே உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. ஆனால் இந்த வழக்கில் ஒரு பிரதிவாதியான ஆறுமுகசாமி என்கிற சிவனடியார் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் கோவிலன் பூங்குன்றன் பிபிசி தமிழோசையிடம் இந்த தீர்ப்பு குறித்து கருத்து தெரிவிக்கையில், இந்த தீர்ப்பை அடிப்படையாக வைத்து சிதம்பரம் நடராஜர் கோவிலை தீட்சிதர்கள் சொந்தம் கொண்டாட முடியாது என்றார். மேலும் இந்த வழக்கை பொறுத்தவரையில் இவர்களது அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து கேட்டபொழுது,
ரெவ்யூ பெட்டிஷன் ஒண்ணு இருக்கு, மறு ஆய்வு மனு, அது மறு ஆய்வு மனுவை தான் நம்ம போடணும். இதுக்கு அடுத்தது ஒரு ஒரு லீகலா ஃபைட் பண்றதுக்கு எந்த மிகப்பெரிய ஒரு ஆதரவு வந்து இல்ல ஆக்சுவலி சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றத்தை பொறுத்தவரையில
என்றார் கோவிலன் பூங்குன்றன். வழக்கின் ஒரு மனுதாரரான டாக்டர் சுப்பிரமணியன் சுவாமியிடம் இது குறித்து கேள்வி எழுப்பிய போது, உச்சநீதிமன்றத்தின் இன்றைய தீர்ப்பின்படி தீட்சிதர்களே கோவிலின் முழு நிர்வாகத்திற்கும் பொறுப்பு என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும், இனி கோவிலின் நிர்வாகத்திலும் அதன் செயல்பாடுகளிலும் தமிழக அரசு தலையிட முடியாது என்றும் கூறினார்.
தீர்ப்பில் தெளிவா இருக்கு, நிர்வாகத்தில் ஃபினான்சியல் இரெகுலாரிட்டிஸ்க்கு விசாரணை செய்யறதுக்கு அதிகாரம் உண்டு. அது எந்த கவர்மெண்ட்டுக்கும் உண்டு. ஏன்னா அது பொது பொது சொத்துனா மக்கள் வந்து உண்டி உண்டியில் கொடுக்குறா, தட்சிணாவில் கொடுக்குறா, அது மாதிரி. ஆனால் அது வந்து கருணாநிதி ஆட்சி என்ன பண்ணதுன்னா, அந்த கோயிலே தானே கையில் எடுத்துட்டு அது உள்ளே வந்து லேம்ப் போடுறது, இது இல்லை சமோசாவோட ஸ்டால் திறக்கிறது, இதெல்லாம் இந்த பல அட்டகாசம் பண்ணார்கள். அதெல்லாம் வந்து ஃபினான்சியல் இரெகுலாரிட்டிஸ்க்காக இல்லை
என்றார் டாக்டர் சுப்பிரமணியன் சுவாமி. இந்நிலையில் தமிழக அரசு இக்கோயிலினை ஏற்று நடத்திட உடனடியாக தனிச்சட்டம் கொண்டு வர வேண்டும் என தமிழ் தேசிய பொது உடைமை கட்சி கோரியுள்ளது.
செய்திகளை தந்தவர் ஜெயக்குமார் சுதந்திர பாண்டியன். சிதம்பரம் நடராஜர் கோவில் வழிபாடு, நிர்வாக உரிமை, கோவில் யாருக்கு சொந்தம் என்ற பிரச்சனைகள் குறித்து சுமார் அரை நூற்றாண்டு காலமாக நிலவி வந்த சர்ச்சைகளுக்கு உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு முற்றுப்புள்ளி வைக்குமா, அல்லது இந்த சர்ச்சை மேலும் தொடர்வதற்கான சட்ட மற்றும் அரசியல் ரீதியான காரணிகள் இன்னும் இருக்கிறதா என்று சிதம்பரம் நடராஜர் ஆலயத்தின் பொது தீட்சிதர்கள் சங்கத்தின் முன்னாள் ஆலோசகரும் வழக்கறிஞருமான ஏ சம்பந்தம் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டார் மணிவண்ணன்.
இந்த வழக்கினை பொறுத்தவரையில உச்ச நீதிமன்றம் சொல்லியுள்ளது அநேகமாக ஒரு இறுதியான தீர்ப்பு என்றுதான் வைத்துக் கொள்ள வேண்டும். இனிமேற்கொண்டு ஏதாவது செய்ய வேண்டும் என்றால் இதை எதிர்ப்பவர்கள் இவ்வாறு அரசாங்கம் தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்பவர்கள் இனிமேற்கொண்டு மறுபரிசீலனை மனு ஒரு ரிவ்யூ பெட்டிஷன் என்று சொல்லுவார்கள் அதை வேண்டுமானால் அவர்கள் உச்ச நீதிமன்றத்திலே மீண்டும் தாக்கல் செய்வதற்கு ஒருவேளை முயற்சி செய்யலாம் ஆனால் அதில் அந்த அளவிற்கு அவர்கள் எதிர்பார்க்கின்ற பலன்கள் எதுவும் கிடைப்பதற்கு வாய்ப்பு எதுவும் இருப்பதாக தெரியவில்லை
சரி இப்பொழுது இந்த சட்ட பிரச்சனைகளை தவிர்த்து அரசியல் ரீதியாக தீட்சிதர்களுக்கு எதிரான இந்த சர்ச்சை தொடர்வதற்கு காரணம் அவர்கள் தீட்சிதர்கள் உள்ளூரிலே இந்த தமிழ் வழிபாடு போன்ற பிரச்சனைகளில் உள்ளூர் மக்களின் ஆதரவை இழந்திருக்கிறார்கள் என்ற ஒரு கருத்து இருக்கிறது அந்த மாதிரியான ஒரு ஆதரவை மீண்டும் பெறுவதற்கான ஒரு முயற்சியாக அவர்கள் இந்த தமிழில் பிரார்த்தனை தமிழில் அர்ச்சனை போன்றவைகளை ஏற்றுக்கொண்டால் அவர்களுக்கு எதிரான இந்த எதிர்ப்பு உணர்வு என்பது பலவீனமடையும் என்ற கருத்தும் இருக்கிறது நீங்கள் அந்த கருத்தோடு உடன்படுகிறீர்களா
தீட்சிதர்களுக்கு எதிரான நிலைமை என்பது ஒவ்வொரு காலகட்டத்திலும் வெவ்வேறு சூழ்நிலைகளின் அடிப்படையிலே ஏற்பட்டிருக்கிறது ஏனென்றால் அரசியல் ரீதியாக வைத்துக் கொண்டீர்கள் என்றால் காங்கிரஸ் ஆட்சி காலத்திலும் அவர்களுக்கு எதிராக முயற்சிகள் எடுக்கப்பட்டன அடுத்ததாக எம்ஜி ராமச்சந்திரன் முதலமைச்சராக இருந்த பொழுது ஆர் எம் வீரப்பன் அறநிலையத்துறை அமைச்சராக இருந்த பொழுதும் 84லேயே இத்தகைய ஒரு முயற்சி எடுக்கப்பட்டது பின்னிட்டு இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சியில இருந்த பொழுதும் இந்த முயற்சி எடுக்கப்பட்டது இது அரசியல் ரீதியாக கட்சிகளுக்குள்ளே எந்தவித மாறுபாடும் இல்லாமல் அவ்வப்பொழுது எடுக்கப்பட்டு வந்திருக்கிறது அதுக்கு என்ன அடிப்படையான காரணங்கள் என்றால் தனிப்பட்ட பல்வேறு மோதல்கள் இல்ல கருத்துக்கள் இப்படி எல்லாம் இருக்கலாம் ஆனால் தீட்சிதர்களை பொறுத்தவரையிலே கோயிலை சிறப்பாக அவர்கள் நிர்வகிக்கிறார்கள் பூஜைகளை சரியாக நடத்துகிறார்கள் என்பதிலே மக்களிடத்திலே மிகப்பெரிய கருத்து வேறுபாடு கிடையாது ஆனால் அவர்கள் மக்களிடம் பொதுமக்களிடம் தங்களுடைய அணுகுமுறையை இன்னும் சிறப்பாக்கி கொண்டால் இத்தகைய எதிர்ப்புகள் குறையும் நீங்கள் சொல்வது போல இந்த தமிழ் வழிபாடு கூட என்று சொல்ல வேண்டாம் இந்த திருமுறைகளை பாடுவதை பொறுத்தவரையிலே தமிழ் உணர்வாளர்களிடத்திலே ஒரு எதிர்ப்பு இருந்தது அந்த நிலையை கூட அவர்கள் மேம்படுத்திக் கொள்ள முடியும் மாற்றிக்கொள்ள முடியும் என்பதுதான் என்னுடைய கருத்து
கோவில் வந்து ஒரு பொது கோவில் அது வந்து ஒரு பொது சொத்து பல சோழ மன்னர்கள் கட்டி பிறகு மற்ற வம்சத்தைச் சேர்ந்த மன்னர்களும் அதற்கு பங்களிப்பை செய்து அதற்கு பிறகு மன்னராட்சி முடிந்த பிறகு பல சமூகத்தினர் நகரத்தார் போன்ற சமூகத்தினரெல்லாம் பங்களிப்பு செய்ததால் அது ஒரு பொது சொத்து தான் அதிலே ஒரு தனிப்பட்ட குழுவினர் அந்த சொத்தை அனுபவிப்பதை ஏற்க முடியாது இந்த சொத்து கோவிலை ஒரு சொத்து என்று பார்த்தால் அந்த சொத்தின் உரிமை வந்து அரசாங்கத்திடம் தான் இருக்க வேண்டும் என்ற அந்த சட்ட ரீதியான வாதம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்
கோயிலை பொறுத்தவரையிலே அது ஒரு பப்ளிக் டெம்பிள் என்பதுதான் நீதிமன்றங்களுடைய நிலைப்பாடும் ஆனால் நிர்வகிக்கின்ற உரிமையை பொறுத்தவரையிலே தான் அது அந்த மதக்குழுவிற்கு உரியது அந்த நிர்வகிக்கின்ற உரிமை மட்டும் மதக்குழுவிற்கு உரியது என்கின்ற நிலை கோயில் அவர்களுடையது என்று அந்த நீதிமன்றமும் இதுவரையிலே சொல்லவில்லை ஆனால் கோயில் பொதுமக்களுடைய சொத்து நிர்வகிக்கின்ற உரிமை தீட்சிதர்களுடையது இதிலே எந்த விதமான மாறுபட்ட நிலைப்பாட்டையும் உச்ச நீதிமன்றம் எந்த தீர்ப்பிலும் சரி இந்த தீர்ப்பிலும் சரி எடுக்கவில்லை
தில்லை நடராஜர் ஆலயத்தின் பொது தீட்சிதர் சங்கத்தின் முன்னாள் ஆலோசகரும் வழக்கறிஞருமான ஏ சம்பந்தம் தமிழகத்தில் ஆண்கள் வேட்டிகளை அணிய ஊக்கப்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் இன்று வேட்டிகள் தினம் அனுசரிக்கப்படுகிறது வேட்டிகளின் விற்பனையை பெருக்கி அதன் மூலம் நெசவாளர்களின் வாழ்க்கையை உயர்த்த வேண்டும் என்ற நோக்கில் இந்த முயற்சியை கூட்டுறவு நிறுவனமான கோஆப்டெக்ஸ் எடுத்திருக்கிறது இதுகுறித்து நமது சென்னை செய்தியாளர் டி என் கோபாலன்
தமிழர்களின் பாரம்பரிய உடை வேட்டி என்றாலும் கூட இன்று அதனுடைய பயன்பாடு வெகுவாக குறைந்திருக்கிறது குறிப்பாக தமிழக இளைஞர்களில் மிக பெரும்பாலானோர் பேண்ட் கால் சராய்க்கு மாறிவிட்டார்கள் பல விதங்களில் அது வசதி என்பது மட்டுமல்ல அதுவே நாகரிகத்தின் வெளிப்பாடு ஒரு ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட் என கருதப்படுகிறது நடிகர் கமல்ஹாசன் ஒரு முறை கேரளாவில் தான் மாணவர்கள் மிக இயல்பாக வேட்டி சட்டையில் கல்லூரிக்கு வருவார்கள் அது மதிக்கத்தக்கதொரு வழமையாகி இருக்கிறது ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி இல்லை என்றார் இந்நிலையை மாற்றி இளைஞர்கள் மத்தியில் ஆர்வத்தை தூண்டும் வகையில் தமிழக அரசு நிறுவனமான கோஆப்டெக்ஸின் நிர்வாக இயக்குனர் சகாயம் இன்று வேட்டி நாளாக அறிவிக்கப்பட பல முயற்சிகள் மேற்கொண்டு வெற்றியும் பெற்றிருக்கிறார் பரவலாக இந்நாள் விளம்பரப்படுத்தப்பட்டிருக்கிறது இந்நிலையில் புடவை வேட்டி வணிகர் பசுபதியுடன் ஓர் உரையாடல் எந்த அளவுக்கு இந்த வேட்டிக்கு வரவேற்பு இருக்கு
சென்னையை விட்டுட்டு செங்கல்பட்டு தாண்டிட்டா நிறைய ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் வேட்டி தான் உபயோகப்படுத்துறாங்க சென்னையில் எல்லாரும் மக்கள் வந்து ஆஃபீஸ் பீப்புள்னால அதிகமாக பேண்ட்டு யூஸ் பண்ணுறாங்க கூட்டர் இருந்தப்போ நிறையா இருந்தப்போ வந்து அப்போ வேட்டி உபயோகப்படுத்தினேன் நானுமே இந்த டூ வீலர் பைக்கு வர வந்ததுக்கப்புறம் காலை தூக்கி போட சுச்சுவேஷன்னால வேட்டி வந்து சரியானபடி நிற்க மாட்டேங்குது. அதனால தான் பேண்ட்டை யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அது வந்து காரில் போகிறீங்களா அதிகமாக வேட்டி கட்டுறாங்க.
இப்போ நீங்கள் வந்து பொதுவாக புடவைகள் தான் அதிகம் விற்கிறீங்க, நீங்கள் வேட்டி விற்றுருக்குறீங்களா, அதுக்கான டிமாண்ட் இருக்கா?
2000 முன்னால் வந்து வேட்டி ஓரளவுக்கு போயிட்டு இருந்தது, வெள்ளை ஒயிட் கலராக கேட்டு நிறையா பேர் இருக்குது. ஏன்னா காவி எடுக்கும்போது பிளீச்சிங் பண்ணணும், அது இதாக ஒயிட்டே நிறையா பேர் கேட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ ராமராஜ் இந்த பெரிய பெரிய கம்பெனிகள் ஒயிட்டு நிறையா வர இப்போ எல்லாருமே ஒயிட்டு யூஸ் பண்ணுறாங்க. இன்னும் போக போக டிமாண்ட் வரும்.
இளைஞர் சிலரிடம் நாம் பேசிய போது,
நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேங்க் செக்டர், ஒரு பேங்க் ஜாபுக்கு போகிறோம், அங்கே வேட்டி வந்து அலோவ் பண்ணுவாங்களா? ஃபஸ்ட்டு அங்கே வந்து பர்மிஷன் வாங்க சொல்லுங்கள், அப்போ நாங்கள் வேட்டியை கட்டுறத பற்றி யோசிக்கும்.
பொதுவாக உங்களுக்கு வேட்டியை கட்டுறதை பற்றி உங்களுக்கு சிக்கல் இல்லை?
சிக்கல் இல்லை, எனக்கு வேட்டி கட்டுறதும் பிடிக்கும் சார். நைட்டில் வந்தோடனே பேண்ட்டை வந்து வேட்டியை தானே கட்டுறோம். அப்படி இருக்கும்போது காலம் ஃபுல்லாக வேட்டி கட்டுறது தான் இருக்குது, எதுவும் எந்த பிரச்சனையும் கிடையாது. பட்டு வந்து ஒரு அஃபிஷியலாக போகும்போது கம்பல்சரி வி ஹவ் டு வேர் பேண்ட்டு தான் வேர் பண்ணுன்ருக்கு. அதுமாதிரி இருக்கும்போது கம்பல்சரி நான் பேண்ட்டு தான் போட்டு ஆகணும்.
வேஸ்ட்டி கட்டலாம், பட் வந்து போகிற இடத்துல ஒரு ஆஃபீஸ் அப்படி போகிறோம் அப்படின்னும் போது அவங்க ஒரு பார்க்குற பார்வை வந்து ஒரு மாதிரி இருக்கும்.
எப்படி இருக்குது?
எப்படி இருக்குன்னா என்னடா வேஸ்ட்டியாக பண்ணுற மாதிரி அவங்க வந்து இன்சல்ட் பண்ணுற மாதிரி பார்ப்பாங்க. கேர் எடுத்து பார்க்க மாட்டாங்க. இந்த ட்ரெஸ்லாம் ஒரு வேஷம் மாதிரி தான் சார், வேஷம் போட்டுக்கிட்டு போனால் தான் மதிப்பாங்க.
உடனிருந்த ஒரு பெண்மணி தன் மகன் வேட்டி கட்ட விரும்புவதில்லை என்றார்.
கட்ட மாட்டேன்.
ஏன் கட்ட மாட்டான்?
அவன் பேண்ட் ஷர்ட்டை போட்டே பழக்கமாயிடுச்சு, கட்டுறானா இடுப்பில் நிற்க மாட்டேங்குது, கட்ட முடியாது அப்படின்னு.
ஒரு முதியவரு வேட்டியே தமிழனின் அடையாளம் என்றார் அழுத்தம் திருத்தமாக.
பேண்ட் சொக்கா போகிறது வெள்ளையனுடைய கலாச்சாரம் சார், நம்முடைய தமிழ் மரபு கலாச்சார பிரகாரம் உங்களுக்கு வேட்டி தான் சார்.
சரி, இது இளைஞர்கள் மத்தியில் வரவேற்பு இருக்குமா?
இளைஞர் மத்தியில் வரவேற்பு இல்லைன்றதுக்காக வந்து நம்ம அதிகம் அம்மாவை அம்மான்னு சொல்ல முடியும். அது மாதிரி அவன் மதிக்கணும், தாயை மதிக்கணும். நம்ம தாயை மதிக்காதவனுக்கு அதுக்கு மதிப்பு இல்லை.
இல்லை, நான் கேட்கறது இந்த மாதிரி வேட்டி தினம்னு அனுசரிக்கிறதுனால இளைஞர்களுக்கு ஆர்வம் வருமானு கேட்க.
வரணும், வரணும் சார். மற்ற தினங்கள்லாம் கொண்டாடுறத விட வேட்டி தினம் கொண்டாடுறது மிக சிறந்தது, தமிழனுடைய சிறப்பு அது. எப்படி பொங்கல் பண்டிகை நம்ம தமிழனு கொண்டாடுறோம் அது யாரும் மறக்கிறது இல்லை, அதே மாதிரி வேட்டி எந்த காலத்துல நம்ம மறக்கக்கூடாது. இதுக்கு வயசு வித்தியாசம் கிடையாது.
நாம் முன்னர் சந்தித்த வணிகர் பசுபதியும் நிலை மாறும், இளைஞர்கள் வேட்டிக்கு திரும்புவர் என நம்புகிறார்.
கடந்த சில ஆண்டுகளாக தனியார் நிறுவனங்கள் வேட்டி தயாரிப்பில் அதிக அளவு இறங்கியிருக்கின்றன. வேட்டிகள் பயன்பாடு குறித்து ஆலயா நிறுவனத்தின் இயக்குநர் நிஷாஸ் மன்சூர் அவர்களிடம் கேட்டேன்.
சமீப காலத்தில் அதுவும் கடந்த 10 வருஷங்களா வேஷ்டியுடைய வியாபாரம் வந்து அதிகமாயிருக்குங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, தன்னுடைய பாரம்பரியத்தை அடையாளப்படுத்தணுங்கிற ஒரு கவனம் இன்னைக்கு எல்லா மக்கள் மத்தியிலையும் வந்திருக்கு. ஆனா தினப்படி உடையா வேட்டி உடுத்த முடியாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, டூ வீலர்ல பயணம் பண்றது, பஸ்ல போறது வர்றது, அந்த மாதிரியான சமயங்கள்ல வேஷ்டி கொஞ்சம் அசௌகரியமா இருக்கிறதா ஃபீல் பண்றாங்க ஒண்ணு. ரெண்டாவது, பாக்கெட்ஸ் வந்து கிடையாது வேஷ்டியில. பேண்ட்ல பாத்தீங்கன்னா 3-4 பாக்கெட் இருக்கு, அது போக எக்ஸ்ட்ரா பாக்கெட்ஸ் வச்சுக்கிறாங்க. அவங்க பர்ஸ் மற்ற விஷயங்கள்லாம் வச்சுக்கொள்ள சௌகரியமா இருக்கு. தோசியில அந்த சௌரியம் இல்லை அப்படிங்கிற ஒரு குறை இருக்கு. இப்போ நாங்க எங்க ஆலயாவை பொறுத்த வரைக்கும் அதை சரி பண்ற விதமா வேஷ்டியோட பெல்ட்டும் சேர்த்து கொடுத்துட்டு இருக்கோம் சார். ஸோ மக்கள் வந்து அவங்களுடைய உபரி பொருட்களை வந்து அந்த பெல்ட்ல வைக்கிறதுக்குள்ள சௌரியங்கள் வந்திருக்கு. இரண்டாவது, இந்த கல்யாணம் காட்சி மற்ற பிறந்த நாள் போக்குவரத்து அந்த மாதிரி விஷயங்கள் வரும்போதும் வேஷ்டி வந்து ஒரு ஒரு ஆடம்பர உடையா இன்னைக்கு மாறிட்டு இருக்கு.
நீங்க வேஷ்டி விற்பனை அதிகமா இருக்குன்னு சொல்றீங்க, அந்த
வேஷ்டினா பட்டு வேஷ்டி சொல்றீங்களா? விற்பனை அதிகமா இருக்கு.
பட்டு வேஷ்டி, பாலிஸ்டர் வேஷ்டியா?
காட்டன் வேஷ்டி தான் சார் அதிகமா கன்சூம் பண்றாங்க. ஜரிக பார்டர் போட்ட வேஷ்டியை ரொம்ப பிரியப்படுறாங்க.
நீங்க சொல்றபடி பார்த்தா தனியார்களிடம் வேஷ்டி விற்பனை அதிகமாகிறது, ஆனால் அரசாங்கம் இருக்கின்ற கோஆப்டெக்ஸ் உடைய வேஷ்டி விற்பனை குறைகிறது என்று பொருள் கொள்ளலாமா?
அவங்க வந்து தன்னை அப்டேட் பண்ணிக்கல அப்படிங்கிறது தான் விஷயம். மக்களுடைய ரசனைக்கு ஏத்த மாதிரி அவங்க தயாரிப்புகளை கொண்டு வரல, மார்க்கெட்டுக்கு கொண்டு வரல அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். இப்போ நாங்கள் வேஷ்டியில் எம்ப்ராய்டரி போடுறோம், எம்ப்ராய்டரி போட்ட வேஷ்டி போடுறோம், ஜரிகை எம்ப்ராய்டரி போடுறோம். புதுமையான விஷயங்கள் நிறைய பண்ணிட்டு இருக்கோம். மக்கள் உடுத்தும் போது சௌரியமாகவும் ரிச்சாகவும் இருக்கிறதுக்குள்ள என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். பட் அவங்க வந்து பொதுவாக காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது அப்டேஷன்ங்கிறது இல்லை, மக்கள் ரசனைக்கு ஏற்ற மாதிரி அவங்க தன்னை துருப்பிச்சுக்கல அப்படிங்கிறது தான் உண்மை.
ஆனால் அவங்க வேஷ்டிங்கிறது வந்து 150 ரூபா அந்த விலையில கொடுக்க பாக்குறாங்க. இப்போ உங்களுடைய வேஷ்டி எல்லாம் அந்த விலையில இருக்குமா, எவ்வளவு ரூபாயில இருக்கும், அந்த ஒரு இதுவும் இருக்குல்ல?
நாங்க வந்து எங்க எம்ஆர்பி வந்து 175 ரூபால இருந்து 2500-3000 ரூபா வரைக்கும் வேஷ்டி நாங்க பண்றோம்.
கேரளா எல்லாம் போனாக்க அரசாங்க அலுவலகங்கள்ல வேஷ்டி கட்டினவங்களை பார்க்க முடியும். இப்ப தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் அரசியல்வாதிகள் தான் கட்டிட்டு இருக்காங்க, மத்தவங்க அவ்வளவா கட்டல. ஏன் கலாச்சார ரீதியா இது குறைஞ்சு போச்சுன்னு நினைக்கிறீங்க?
அது அந்த வேஷ்டியை வந்து ஒரு சில குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து ஆக்குபை பண்ணிட்டாங்க. இப்ப அரசியல் வேஷ்டி அப்படின்னா அரசியல்வாதிகளுடைய அடையாளமா, வேஷ்டி அப்படின்னா ரியல் எஸ்டேட் பண்றவங்களுடைய அடையாளமா இன்னைக்கு மாத்திட்டாங்க. அதனால பொதுமக்கள் வந்து இது நமக்கான ஆடை இல்லையோ அப்படிங்கிற ஒரு தயக்கம் வந்துருச்சு, பொதுமக்களுக்கு வந்துருச்சு.
ஆனா முந்தைய காலங்கள்ல கூட இந்த வேஷ்டி கட்டினவங்கன்னு சொல்றவங்க அந்த உயர் ஜாதியினர் என்று சொல்பவர்கள் தான் வேஷ்டியை அதிகமா கட்டினாங்க. அது வந்து கீழ் ஜாதியினர் வேஷ்டியை கட்டக்கூடாதுன்ற ஒரு சமூக கொடுமை எல்லாம் கூட தமிழ்நாட்டுல இருந்தது. அவை வந்து அது எப்பவுமே எல்லாருக்குமான உடைன்னு சொல்ல முடியாது.
அது சரி. ஆனா இன்னைக்கு வந்து வேஷ்டி வந்து இந்த கோமணத்துடைய அண்ணன் தான் வேஷ்டி, காந்திஜி கட்டினார் இல்லைங்களா அந்த அரையாடை, அதுதான் வந்து எளிய மக்களுடைய உடையா இருந்தது. அதுடைய அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சி தான் வேஷ்டியா வந்திருக்கு.
ஆலயா நிறுவனத்தின் இயக்குனர் நிகாஸ் மன்சூர், வேஷ்டி கட்டுவது குறித்த உங்களுடைய கருத்துக்களையும் விமர்சனங்களையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். எம்முடைய இணையதளமான bbctamil.com மூலமாகவும், எமது ஃபேஸ்புக் தளமான facebook.com/bbctamil.com மூலமாகவும் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். அடுத்தாக ஒரு இலங்கை குறிப்பு. இலங்கையில் தயாரிக்கப்பட்ட பொருட்களுக்கு ஹலால் சான்றிதழ் வழங்கும் சேவையை நிறுத்திவிட்டதாக இலங்கையின் ஜமயத்துல் உலாமா சபை கூறியிருக்கிறது. இனி இந்த பணியை பணித்துறை சார்ந்த நிபுணர்கள் கொண்ட புதிய நிறுவனம் செய்யும். இது குறித்த செய்திகளுடன் நமது மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார்.
இலங்கையில் இதுவரை காலமும் உணவுப் பொருட்களுக்கு ஹலால் சான்றிதழ் வழங்கும் சேவையை வழங்கி வந்த அகில இலங்கை ஜமயத்துல் உலமா சபை தனது இந்த சேவை நிறுத்தப்பட்டுள்ளதாக அறிவித்துள்ளது. ஏற்கனவே உள்நாட்டு சந்தையில் விற்பனையாகும் உணவுப் பொருட்களில் ஹலால் சான்றிதழ் அடையாளம் பொறிக்கப்படுவதற்கு பௌத்த கடும் போக்கு அமைப்புகளால் எதிர்ப்புகளும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்படியான சூழ்நிலையிலே அகில இலங்கை ஜமயத்துல் உலமா சபையின் இந்த முடிவும் வெளியாகி உள்ளது. அகில இலங்கை ஜமயத்துல் உலமா சபை இன்று ஊடகங்களுக்கு விடுத்துள்ள அறிக்கையில் கடந்த 31 தேதியுடன் தனது இந்த சேவை நிறுத்தப்பட்டுள்ளதாக அறிவித்துள்ளது. இந்த வருடம் ஆரம்பம் தொடக்கம் புகழ்பெற்ற துறை சார்ந்தோர் மூலம் நிறுவப்பட்ட உத்தரவாதமுள்ள வரையறுக்கப்பட்ட நிறுவனம் ஒன்றின் மூலம் ஹலால் சான்றிதழ் வழங்கப்படும் என்றும் தயாரிப்பு செயற்பாடு தொடர்பான கண்காணிப்பு உட்பட அதன் அனைத்து விடயங்களையும் வழிநடத்த உள்ளதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஹலால் சான்றிதழ் வழங்கும் சேவையை நிறுத்திக்கொள்ள அகிலங்கை ஜமியத்துல் உலமா சபை எடுத்துள்ள இந்த முடிவு குறித்து கிழக்கு மாகாண முஸ்லிம்கள்
ஜமியத்துல் உலமா சான்றிதழை வழங்குகின்ற விடயத்தை பார்க்கின்ற போது ஏதோ ஒரு அதிகாரம் இருப்பதாக நினைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த விடயமும் இப்போது ஒரு தனியார் நிறுவனத்துக்கு ஒப்படைக்கப்படுகின்ற போது முஸ்லீம்கள் தொடர்பாக ஜமியத்துல் உலமாவுக்கு இலங்கையிலே இருக்கின்ற அந்த தலைமை தாங்குகின்ற திறன் என்ன என்கின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. ஆகவே இதனை தாரை பார்ப்பது அந்த லீடர்ஷிப், முஸ்லீம்கள் விடயமாக ஜமியத்துல் உலமா இருக்கின்ற அந்த லீடர்ஷிப்பையும் அதில் இருக்கின்ற நன்மதிப்பையும் விளக்கின்ற ஒரு செயலாகத்தான் இதனை முஸ்லீம்கள் கருதுகிறார்கள். பொதுவாக 2 பேர் 3 பேரோட சார்ந்ததாக எடுக்கிறது இல்லை. அதுல ஒரு மசூராவின் அடிப்படையில அவங்க செஞ்சிருக்காங்க. அது ஏதாவது நன்மைகள் அதுல இருக்கலாம்.
சில இந்த ஹலால் சான்றிதழ் விவகாரத்தால உண்மையாக பாதிக்கப்பட போகிறவர்கள் யார் இந்த ஹலால் சான்றிதழுக்கு எதிராக குரல் எழுப்புகிறார்களோ அந்த சமூகத்தை சேர்ந்த பெரிய வர்த்தக நிறுவனங்களும் அந்த சமூகத்தை சேர்ந்த பெரிய வர்த்தக புள்ளிகளும் தான் இதால பாதிக்கப்பட போகிறவர்கள். முஸ்லிம்கள் பெரும்பாலும் அவர்களுக்கு தெரியும் எது ஹலால் உணவு எது ஹலால் ஹராமான உணவு எது என்பது அவர்களுக்கு தெரியும். அதனாலே இந்த விவகாரத்தால முஸ்லிம்கள் பெரிதாக பாதிக்கப்பட போறதில்லை
என்று கிழக்குமான முஸ்லிம்கள் சிலர் தமது கருத்துக்களை வெளியிட்டனர்.
பிபிசி தமிழோசையின் மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார் அளித்த குறிப்பை கேட்டீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
அடுத்ததாக ஒரு சர்வதேச குறிப்பு. வங்கதேச தேர்தலை பிரதான எதிர்க்கட்சி புறக்கணித்த நிலையில் ஆளும் கட்சியான அவாமி லீக் தேர்தலில் பெருவெற்றி பெற்றிருக்கிறது. மேலதிக விவரங்களுடன் ஜெயபிரகாஷ் நலசாமி.
மொத்தமாக உள்ள 300 நாடாளுமன்ற ஆசனங்களில் அரைவாசிக்கு மேற்பட்ட தொகுதிகளில் போட்டியே இருக்கவில்லை. அதன்படி அவாமி லீக் 3/2 பெரும்பான்மை வெற்றியை பெற்றிருப்பதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் கூறுகின்றன. ஞாயிற்றுக்கிழமை வாக்குப்பதிவு நாள் வன்முறைகளில் குறைந்தது 18 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இன்று திங்கட்கிழமை மேலும் 3 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். 20க்கும் சற்று அதிகமான வீதம் அளவுதான் வாக்குப்பதிவு நடந்திருக்கிறது. 2008 தேர்தலில் வாக்குப்பதிவு 70% வரை இருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த தேர்தல் வெற்றி நியாயமானது என்கிறார் பிரதமர் ஷேக் ஹசீனா.
এবং সেই ভোটেই আমরা নির্বাচিত হয়েছি এবং সরকার গঠন করে ইনশাআল্লাহ আমরা দেশকে এগিয়ে নিয়ে যাব.
மக்கள் ஜனநாயக விழுமியங்களை மதித்து பயங்கரவாதத்தை புறந்தள்ளி வாக்களித்திருக்கிறார்கள். நாங்கள் எங்கள் அரசாங்கத்தை அமைப்போம் என்று செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்தார் பிரதமர் ஷேக் ஹசீனா. ஆனால் இதனை ஒரு தேர்தலாகவே கருத முடியாது என்று டிரான்ஸ்பேரன்சி இன்டர்நேஷனல் கூறுகிறது.
If we are looking at the stalemate that we are in and the way that and the build up to the election
இந்த தேர்தலை முன்னிட்டு ஏற்பட்ட இந்த அரசியல் முடக்க நிலைமையை பார்க்கின்ற போது இந்த தேர்தல் எந்த வகையிலும் பிரச்சனைக்கு தீர்வு காணவில்லை என்றே தெரிகிறது. அந்த தேக்க நிலைமை முன்னர் இருந்த அதே இடத்தில் தான் இன்னும் இருக்கிறது. அதாவது இந்த அரசாங்கம் தொடர்ந்தும் புதிய அரசாங்கத்தை அமைத்து புதிய நாடாளுமன்றத்தையும் அமைத்து கொண்டு அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்தாலும் எதிர்க்கட்சியினர் தொடர்ந்தும் அந்த புதிய அரசாங்கத்தை பதவி விலக கோரி போராட்டங்களை நடத்தத்தான் போகின்றனர் என்றும் கூறினார் டிரான்ஸ்பேரன்சி இன்டர்நேஷனல் நிறுவனத்தின் வங்கதேச இயக்குநர் இஃப்திகார் ஜமான்.
இத்துடன் செய்தியரங்கம் நிறைவடைகிறது. இனி விளையாட்டரங்கம், தயாரித்து வழங்குபவர் சிவராமகிருஷ்ணன்.
கருஞ்சிறுத்தை என்று கால்பந்து உலகில் அறியப்பட்ட ஏஓசேபியோவின் மரணத்தை முன்னிட்டு போர்ச்சுகல் நாட்டு அரசு 3 நாள் அரசுமுறை துக்கம் அறிவித்துள்ளது. அவரது நல்லடக்கம் இன்று லிஸ்பன் நகரில் மத பிரார்த்தனைகளுக்கு பிறகு நடைபெற்றது. கால்பந்து வரலாற்றில் ஒரு சகாப்தம் என்று அறியப்பட்ட ஏஓசேபியோ த சில்வா ஃபெஹேராவின் உடல் நல்லடக்கம் செய்யப்படுவதற்கு முன்பாக அவரது லட்சக்கணக்கான ரசிகர்கள் அஞ்சலி செலுத்தும் முகமாக ஸ்பெயின் நகரின் லூஸ் விளையாட்டு அரங்கில் வைக்கப்பட்டது. அவர் தனது 71வது வயதில் மாரடைப்பால் கடந்த ஞாயிற்றுக்கிழமை காலமானார். ஆப்பிரிக்க நாடான மொசாம்பிக், போர்ச்சுகலின் ஆதிக்கத்தின் கீழ் இருந்த காலப்பகுதியில் அவர் போர்ச்சுகல் அணிக்காக விளையாட தேர்ந்தெடுக்கப்பட்டார். காலில் சக்கரத்தை கட்டிக்கொண்டு ஓடுபவர் என்று அவர் வெகுவாக புகழப்பட்டார். 50 ஆண்டுகளுக்கு முன்னர் சுமார் $10,000 அளவுக்கு பணம் கொடுத்து தமது அணிக்காக விளையாட பென்ஃபிகா அணி அவரை ஒப்பந்தம் செய்தது. 1966 உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் மிக அதிக அளவில் கோல்களை அடித்த வீரர் என்கின்ற பெருமையை பெற்றவர் ஏஓசேபியோ. இன்றளவும் கால்பந்து விளையாட்டில் மிக பிரபலமான வீரர்களில் அவரும் ஒருவர் என்று பரந்துபட்ட அளவில் கருதப்படுகின்றது. போட்டிகளின் பொழுது கால்பந்தை வேகமாக உதைத்துச் செல்வதை விட அதை உருட்டிச் செல்வதில் ஏஓசேபியோ தனித்துவம் பெற்றிருந்தார் என்று கால்பந்து விமர்சகர்கள் கூறுகின்றார்கள். காலம் சென்ற ஏஓசேபியோவின் ஆளுமை குறித்து முன்னாள் சர்வதேச கால்பந்து நடுவரும் ஆசிய கால்பந்து கூட்டமைப்பின் மூத்த உறுப்பினருமான சங்கர் அவர்களிடம் கேட்டேன்.
இவர் வந்து கருப்பு இனத்தை சேர்ந்தவர். அந்த இடத்துல வந்து உலக அளவில் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ஆட்டக்காரரை விளங்குறதுக்கு வந்து சாதாரண விஷயம் இல்லை. இது வரைக்கும் 700 கோல்ஸ் உலக அளவில் அடிச்சிருக்காரு. அவருடைய ஆட்ட நுணுக்கங்கள், அன்னைக்கு இருக்க டெக்னாலஜி வச்சு அவர் எந்த அளவுக்கு அவரால் ஆட முடியுமோ அந்த அளவுக்கு வந்து கால்பந்தாட்டத்தை வந்து பிரபலப்படுத்தியிருக்காரு. அதுக்கு பிறகு வந்து கருப்பு இனத்துல வந்து 2 பேரை சொல்லலாம், ஒன்று முசாமி, இன்னொன்று பீலே. இவங்க 2 பேர் தான் வந்து பிளாக்ஸ் வந்து ஃபுட்பால்ல வந்து வேர்ல்ட் லெவல்ல வந்து டாப் லெவல் ஆட முடியும் அப்படின்றத வந்து அவங்க ப்ரூவ் பண்ணாங்க. அவங்க ப்ரூவ் பண்ணதுனாலதான் இன்னைக்கு வந்து வேர்ல்டு லெவல்ல நீங்க எந்த கிளப் எடுத்தாலும் சரி, இங்கிலீஷ் பிரீமியர் எடுத்தாலும் லீகா எடுத்தாலும் சரி, கருப்பு இனத்தை சேர்ந்தவங்களை தவிர மற்ற ஆட்டக்காரர்கள் வந்து குறைந்த அளவு தான் இப்ப ஆடுறாங்கன்ற நிலைமை இப்ப வந்துருச்சு.
இப்ப யூசேபியோ வந்து அடிப்படையில ஒரு ரைட் விங்கர். 1966 உலக கோப்பையில அவரு பர்டிகுலர்லி அந்த வடகொரியாவுக்கு எதிரான அந்த விளையாட்டுல வந்து போர்ச்சுகல் 3-1 இருக்காங்க. அதுக்கப்புறம் 4-1 வந்து 4 கோல் அடித்து அந்த மேட்சை ஜெயிக்கிறாங்க. அதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது உலக அளவுல ரைட் விங்கர்ஸ் ஃபுட்பால்ல யூசேபியோவை எந்த இடத்துல வைக்கலாம்
சார்? அவரை உலக அளவில் அன்னைக்கு இருந்த இதுல வந்து கம்பேர் பண்ணி இன்னைக்கு இருக்க கம்பேர் பண்ணாலும் அவர் தான் வந்து நம்பர் 1 ஆட்டக்காரரா ரைட் விங். அதாவது அன்னைக்கு வந்து ரைட் விங் போது அவர் அந்த பொசிஷன் மாத்திரம் தான் ஆடணும்ன்ற மாதிரி ஒரு காலகட்டத்தில் இருந்தது. அதையெல்லாம் உடச்சி ரைட் விங் அப்படின்ற ஒரு பொசிஷன் மாத்திரம் கிடையாது, அவர் எந்த வேணா ஸ்கோர் பண்றக்கூடிய லெவலுக்கு போய் ஆடிட்டு வரணும்ன்றத ப்ரூவ் பண்ணது முசாமி. வடகொரியாவுக்கு எதிராக ஆடும் போது அவருடைய ஆட்ட நுணுக்கங்களை வந்து உலக அளவில் ரசிகர்களை வந்து அவருக்கு ஏற்படுத்தி கொடுத்தது. இது 2வது. போர்ச்சுக்கலை வந்து கருப்பினத்தை சேர்ந்தவர் வந்து ஆடி அந்த நாட்டிலேயே வந்து அவ்வளவு மக்களும் வந்து ரசிகர்களை ஆக்கக்கூடிய அளவுக்கு ஆடி கொடுத்திருக்காரு. இது வந்து அவர் பெருமை. இந்த 3 அவருடைய ஒரு பெரிய ஒரு எக்ஸலன்ட் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம்.
பென்ஃபிகா அணியில் அவர் விளையாடிய காலகட்டத்தில் வந்து அந்த அணி யூரோப்பியன் சாம்பியன்ஷிப்பை பல முறை வென்றாங்க. அதில் அவருடைய பங்களிப்பு வந்துட்டு மிகவும் மகத்தானது அப்படின்னு இன்றளவுக்கும் சொல்கிறாங்க. அந்த காலகட்டத்தை வைத்து பார்க்கும்போது பென்ஃபிகா டீமினுடைய அந்த பலம் எப்படி இருந்தது?
இன்னைக்கு வந்து பென்ஃபிகா அணின்றது வந்து பல பேருக்கு தெரியாம இருக்கலாம். இந்த போர்ச்சுகீஸ் அணிக்கு பென்ஃபிகா அணின்றது ஒரு புகழ்பெற்ற அணி. அந்த அணி வந்து 3 முறை வந்து யூரோப்பியன் சாம்பியன்ஷிப் வின் பண்ணிருக்கு அப்படின்றது வந்து அதை விட ஒரு பெருமை. அந்த காலகட்டத்தில் வந்து அந்த அணிக்கு ஆடி அந்த அணியினுடைய ஆட்ட நுணுக்களை வந்து உலக அளவில் பரப்பின, அதாவது கிளப் லெவல்ல வந்து உலக அளவில் பரப்பின ஒரு பெருமை வந்து பென்ஃபிகாவுக்கு சேரும். இப்ப இவர் ஆடின ஆட்டத்தை வச்சுதான் இன்னைக்கு வந்து நம்ம வந்து போர்ச்சுகீஸ்ல வந்து பெரிய பிளேயர் ரொனால்டோ இருக்காரு, பல பிளேயர்கள் உருவாகி இருக்காங்க. இதெல்லாம் வந்து இவருடைய பேஸ், இவர் கொண்டு வந்த நுணுக்கங்களை வச்சுதான் இவருடைய ரசிகர்களா இருந்துதான் இந்த பிளேயர் எல்லாம் உருவாகி இருக்காங்க.
ஆசிய கால்பந்து கூட்டமைப்பின் மூத்த உறுப்பினர் சங்கர்.
விளையாட்டரங்கம் கிட்டிகள் தயாரித்து வழங்கியவர் சிவராமகிருஷ்ணன். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.